சரி, இப்ப அடுத்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஃபத்லு அல் இல்மி வ ஃபத்லு தலபிஹி. அப்ப இந்த இல்மை பற்றி, ஷரியத்துடைய இல்மை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நம்முடைய கணியத்திற்குரிய சஹாபி பெண்மணிகள் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை தான் ஸஹீஹ் புகாரியுடைய இந்த ஹதீஸ் 1249வதாக பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஹதீஸ் பாருங்க, அபூ ஸஈத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிக வயது குறைந்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபி தோழர்களுடைய குடும்ப பெண்கள் வருகிறார்கள். கவனிங்க, இந்த ஸ்கிரீன் என்பது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தேவைக்காக வேண்டிதான் போட்டு, அதையே நீங்க வந்து பார்த்துட்டு எழுதிட்டு இருக்க வேணா, எல்லாமே உங்களுக்கு நம்ம சாஃப்ட் காப்பியும் கொடுத்துருவோம், பிரிண்ட் அவுட்டும் கொடுப்போம், இன்னும் நிறைய அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். அதனால சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனமா கேளுங்க, சில முக்கியமான விஷயங்கள் எழுதிக்கணும்னு சொன்னா எழுதிக்கொள்ளுங்க இன்ஷாஅல்லாஹ். இப்ப இந்த அபூ ஸஈத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸ்ல சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்விடத்துல வர்றாங்க. நீங்க கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சமுதாய பெண்மணிகள் எப்படி பழகினார்கள், அவர்களுடைய சமுதாய அக்கறை எப்படி இருந்தது என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். முன்பு சொன்னதை போன்று மார்க்கம் என்று வந்துவிட்டால் இன்றைய நமது சமுதாய பெண்மணிகள் எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதை போன்றும், உலகம் என்று வந்துவிட்டால் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு பங்களிப்பு வேண்டும், நாங்கள் அதில் எங்களுடைய தனித்துவத்தை நிரூபிக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய சமுதாயத்தை பார்த்தால் அப்படியே தலைகீழாக இருந்தது. எப்படி? துன்யா என்று வந்துவிட்டால் அந்த சுமைகளை எல்லாம் அப்படியே கணவன் மார்களிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது எங்களுக்கு போதும், நீங்கள் எதை எங்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறீர்களோ அது எங்களுக்கு போதும், பசி பட்டினியாக இருந்தால் கூட எங்களுக்கு பரவாயில்லை. அவர்களுடைய கவனம் எல்லாம், அக்கறை எல்லாம், பயம் எல்லாம் எதுவாக இருந்தது, ஹராமான உணவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடாது, அதான் அவங்களுடைய பயமாக இருந்துச்சு. தீன் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது தீனில், அந்த சிறப்புகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு ரசூலுல்லாஹி இடத்திலே என்னென்ன நெருக்கம் இருக்கிறதோ, என்னென்ன விஷயங்களை நபியிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அது போன்ற வாய்ப்பு எங்களுக்கு வேண்டும். ஏன்? இன்னும் எத்தனையோ ஹதீஸ்களை பார்க்கிறோம், எத்தனை சஹாபி பெண்மணிகள் நபியினுடைய மனைவி உட்பட ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் இஸ்ஸன் லனா ஃபில் ஜிஹாத், எங்களை ஏன் ஜிஹாத் செய்வதற்கு தடுக்கிறீர்கள், எங்களுக்கு ஜிஹாத் செய்ய அனுமதி தாருங்கள். யார் கேட்டது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார். என்ன கேள்வி? யா ரசூலல்லாஹ் ஏன் எங்களை ஜிஹாத் இருந்து தடுக்கிறீர்கள், இஸ்ஸன் லனா ஃபில் ஜிஹாத், ஜிஹாதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா உங்களது ஜிஹாத் நீங்கள் ஹஜ்ஜி செய்வது என்று சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள், ஜிஹாதுக்குரிய நன்மையும் கிடைக்கப் பெறுவீர்கள். அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை கேட்டதில் இருந்து அதுக்கப்புறம் சுசுதாரத்தில் இறந்து போயினார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அவருடைய காலத்தில் எங்கேயுமே பயணம் செய்ய முடியாத அளவுக்கு குழப்பங்கள், சண்டைகள் நிறைந்த காலமாக இருந்துச்சு. அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய முதல் 2 காலங்கள் முடிந்ததற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சியிலே அமைதி, நிம்மதி, பாதுகாப்பு நிலவியதற்கு பிறகு தனது வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்யும் வழக்கம் உள்ளவர்களாக அன்னை ஆயிஷா இருந்தார்கள். இன்றைய காலத்தினுடைய பயணம், அந்த காலத்தினுடைய பயணம், எவ்வளவு சிரமங்கள், தங்குவதற்குரிய ஏற்பாடுகள், இன்று நாம் தங்கக்கூடிய வசதியான இடங்கள், இவ்வளவெல்லாம் இருந்து கூட குறை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர், அங்கு எந்த வசதியும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் பயணம் செய்து கஷ்டத்தோடு ஹஜ்ஜை நிறைவேற்றி வரக்கூடிய ஒரு பெண்மணியாக அன்னை ஆயிஷா இருந்ததாக நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப என்ன இங்கே நவீனத்தில் இந்த பெண்மணிகள் வருகிறார்கள், வந்து தங்களது முறையீட்டை, கம்ப்ளைண்ட் அங்கே பதிவு செய்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கல்வி படிக்க முடியாத அளவுக்கு ஆண்கள் எங்களை மிகைத்து, உங்களது சமூகத்தில் ஆண்கள் உட்கார முடியாத அளவு எங்களை தடுத்து விட்டார்கள். ஏன்னா இஸ்லாமிய ஒழுக்கம் அது ஆண்கள் முன்னாடி இருக்கணும், அப்புறம் பெண்கள் பின்னாடி இருக்கணும். அப்ப கலவரம் அறிஞ்சா ஆண்கள் புத்தி விட்டார்களே, நிகழ்த்தி விட்டார்களே. நாங்க ரொம்ப கடைசியில இருக்கிறோமே, நீங்க செய்யக்கூடிய பயான்களை கேட்கிறோம், ஹதீசுகளை கேட்கிறோம், படிச்சுக்கிறோம், ஆனா எங்களுக்கு என்று உள்ள சில சந்தேகங்களை விளக்கங்களை கேட்க முடியவில்லையே. அதனால எங்களுக்கு என்று ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி ஆக வேண்டும். கொஞ்சம் மனசுல நினைத்து பாருங்கள் எந்த அளவு அவர்களுடைய உள்ளத்திலே நபியின் ஹதீஸின் மீது, நபியினுடைய சமூகத்தின் மீது, அல்லாஹ்வுடைய தீனுடைய இழிவின் மீது அவர்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கும் என்றால், அத்தனை ஆண்களையும் விலக்கிவிட்டு நபியிடத்திலே வந்து நேரடியாக அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள், எங்களுக்கு என்று ஒரு நாளையாவது நீங்கள் ஒதுக்குங்களேன் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், சரி உங்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்கிறேன், இன்னாருடைய வீட்டில் நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று கூறி அந்த இடத்தில் சென்று அன்றைய நாளில் பெண்களுக்கு மட்டும் நசிஹா செய்யக்கூடியவர்களாக, அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அபு ஸஈத் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபைகளில் ஒரு சபையில் கலந்து கொண்டு சொல்கிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, ஐயும் மாதத்தி மாத லஹா சலாசத்து மினல் வலத் கானு ஹிஜாபம் மினல் நார், ஒரு பெண்ணுக்கு மூன்று குழந்தைகள் தொடர்ந்து இறந்து விட்டால் அந்த பிள்ளைகள் நரக நெருப்பிலிருந்து தடுக்கும் ஒரு திடையாக, ஒரு திரையாக, சுவராக அந்த பெண்மணிக்கு ஆகிவிடுவார்கள் என்று சொன்னபோது, காலத்து உலகத்தில் வஸ்தனானி, அல்லாஹ்வின் தூதரே இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தால், கால வஸ்தனானி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தாலும் கொடுத்தார். அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம் என்னவென்றால், கண்ணியத்திற்குரிய அந்த நபி தோழர்களின் சமுதாய பெண்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இல்மின் மீது, மார்க்கத்துடைய இல்மின் மீது இருந்த ஆசை, எங்கே அல்லாஹ்வுடைய தீனில் அறியாமையிலே நாங்கள் அமல் செய்து வழிகட்டு விடுவோமோ, அல்லாஹ்வுடைய தூதரின் இல்மை கற்றுக்கொள்ளாத அதிலிருந்து தூரமாகிவிட்ட ஒரு துர்பாக்கியவாதிகளாக நாம் ஆகிவிடுவோமோ என்ற கவலைதான் அவர்களை நபியினுடைய சமூகத்துக்கு அழைத்து வருகிறது. அல்லாஹ்வுடைய தீனின் மீது உள்ள தேட்டம் தான் நபியிடத்திலே தங்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்கும்படி கோரிக்கை வைக்க அவர்களை தூண்டுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்கினார்கள். சரி, அடுத்து பாருங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தீனுடைய இல்ம் என்பது இது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல. ஆண்கள் பெண்கள் இருவரில் யாருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான், தீனுடைய இல்மை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான் என்ற அடிப்படையில் அமைந்த இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை நாடுகிறானோ. அப்ப இது என்ன நன்மை? பொதுவாக ஈமான் இஸ்லாம் என்ற நன்மையை பார்க்கிலும் அதிகப்படியான ஒரு உயர்வை, சிறப்பை அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ. ஒன்று, யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்தில் விசேஷமாக அவர்களை நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ, அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்களுக்கு அவருக்கு இந்த தீனுடைய சட்ட ஞானத்தை, இந்த தீனுடைய தீனுடைய ஆழ்ந்த அறிவை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறார். கணியத்திற்குரிய நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்ற உயர்ந்த மேன்மக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவை கொடுத்தாரா அல்லது தீனுடைய எளிமை கொடுத்தாரா? இதை கொடுத்தார், தீனுடைய எளிமை கொடுத்தார். அவர்களிலே சிலருக்கு மட்டும்தான் இந்த துன்யாவுடைய ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஆட்சி அதிகாரங்களின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை உயர்வாக்கவில்லை. அல்லாஹு தஆலா இறை தூதர்களை கண்ணியப்படுத்தியது நுபுவத் இல்ம் என்ற அடிப்படையில். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் யார்? ஒரு பெரிய மன்னர். அவர்களுடைய குழந்தை சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் வாழ்ந்து பெரிதாகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய முதல் வஹி அவர்களுக்கு வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், சுலைமானே உங்களுக்கு முன்னால் உங்கள் தந்தையினுடைய மூன்று சொத்துகள் இருக்கின்றன. உங்களுக்கு முன்னால் உங்கள் தந்தையுடைய மூன்று சொத்துகள் இருக்கின்றன. ஒன்று அவருடைய அரசாங்கம், இரண்டாவது அவருடைய செல்வம், மூன்றாவது அவருடைய இல்ம். இந்த மூன்றில் உங்களுக்கு எது வேண்டும், இந்த மூன்றில் எது உங்களுக்கு வேண்டுமோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம காலத்து பிள்ளைக்கு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இடையில ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், பெற்றோர்களுடைய நோக்கமும் மாறிப்போச்சு, பிள்ளைகளுடைய நோக்கமும் மாறிப்போச்சு. பெற்றோர்களும் பிள்ளைகளை எதற்காக வளர்க்கிறார்கள்? நல்ல வளர்த்து சம்பாதிக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின் மாதிரி, காசு கொண்ட ஏடிஎம் மிஷின் மாதிரி பிள்ளைய உருவாகும். இது யாருடைய சிந்தனையாக இருக்கிறது? பெற்றோர்களுடைய சிந்தனை. அவ பெற்றோர்களுடைய சிந்தனையும் பிள்ளைகளை அவர்கள் தேடுவதே சம்பாதிச்சு கொடுக்கணும். இப்ப இந்த அற்ப துன்யாவின் அடிப்படையிலே அவர்களது ஆசை இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுதும் தங்களது தந்தைமார்களிடத்திலே பெற்றோர்களிடத்திலே காசு பணம் இருந்தால்தான் அவர்களை மதிப்பார்கள். பெற்றோர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களை அப்படியே புறக்கணித்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இப்போ பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இப்படி கேட்கப்படுது. என்ன செஞ்சிருப்பாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? சொன்னார்கள், யா அல்லாஹ், என் தந்தையுடைய இல்முக்கு என்னை வாரிசாக்க, யா அல்லாஹ், என் தந்தையுடைய இல்மை எனக்கு கொடு, உன் புறத்திலிருந்து உண்டான அந்த இல்மை எனக்கு கொடு, அது போதும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், உமக்கு அந்த இல்மோடு சேர்த்து இரண்டையும் நாம் ஃப்ரீயாக கொடுத்து விட்டோம். அவர்கள் தேர்ந்தெடுத்தது எதை? தந்தையினுடைய இல்மை கேட்டார்கள், தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹு தஆலா ஆட்சியையும் செல்வத்தையும் ஃப்ரீயாக கொடுத்ததாக எடுத்துக்கிட்டார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் இல்மை விட்டுவிட்டு மற்ற இரண்டில் எந்த ஒன்றையும் கேட்டிருந்தார்கள் என்றால் அது மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் இன்று ஒரு நபியாக பிரஸ்தாபித்து துஆ செய்யப்படக்கூடிய ஒரு மனிதராக, நமது குர்ஆனின் சிராஹித்து சொல்லப்படக்கூடிய ஒரு இறைத்துதராக அவர் அறியப்பட்டிருப்பாரா? அறியப்பட்டிருக்க மாட்டார். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா தீனுடைய ஞானத்தை கொடுக்கின்றார். அப்ப இந்த துன்யால உங்களுக்கு செல்வம் இருக்கலாம், உங்களுக்கு பதவிகள் இருக்கலாம், இல்லை இந்த துன்யாவுடைய பொருளாதார படிப்புகள் இருக்கலாம். ஆனால் இவற்றை கொண்டெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களது நெருக்கையோ நீங்கள் தேடிக்கொள்ள முடியாது. எதுவரை அல்லாஹுடைய தீனின் இல்மை தேடுவதற்கென்று நீங்கள் உங்களை ஒதுக்கிக் கொள்ள மாட்டீர்கள். அப்ப இதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசேஷமான அந்த சிறப்பு வேண்டுமா? தீனுடைய அந்த ஞானத்தை தேடுங்கள். அப்ப இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு செய்தியாக உங்களுக்கு தெரியுது. ஹதீஸ் எப்படி தெரியுது? செய்தியாக. மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித் தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுப்பான் மார்க்கத்துல. அப்படி அல்லாஹ் கொடுத்து போறான், நமக்கு என்னன்னு தரானே பெருசா வச்சுட்டு தூங்க முடியுமா? புரியுதா? இந்த ஹதீஸ்ல இருந்து பொதுவாக மக்கள் விளங்குவதை கொண்டு அது எல்லாம் ஆளுக்கு யாருக்கு நாகானோ அவங்களுக்கு கொடுக்கிறான் என்பதாக எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய கருத்து நபி அவர்கள் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையிலே சொல்கிறார்கள்? கட்டளையின் அடிப்படையிலே சொல்கிறார்கள். நபி அவர்கள் தேடலின் அடிப்படையிலே சொல்கிறார்கள். மனிதனே, செல்வ சிறப்புகளை தேடக்கூடியவனே, துன்யாவின் உயர்வுகளை தேடக்கூடியவனே, அல்லாவிடத்திலும் எனக்கு நெருக்கமும் சிறப்பும் இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு சிறப்பை நாடுகிறானோ அப்படிப்பட்டவர்களில் ஒருவனாக ஒருத்தியாக நான் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசை உனக்கு இருக்கிறதா? இருந்தால் தீனுடைய இல்மை நீ தேடு. இன்னொரு விஷயத்தை சொல்றவங்களுக்கு நம்முடைய வேறுபாடு, அதாவது சஹாபாக்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கு, வித்தியாசம் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நம்ம துன்யாவுக்காண்டி துவா செய்வோம், செஞ்சுட்டு சொல்லுவோம், துவா மட்டும் செஞ்சுட்டு இருந்தா போதாது, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு வரும் சொல்லுவோம். ஆனா தீனுக்காக வேண்டி உழைக்கும் பொழுது தானா ஒன்று நடக்கும். தீனுக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது துவாவே போதும், உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக நமது நினைப்பு. சஹாபாக்களை பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ, தீனுக்காக துவா செய்யும் பொழுது அந்த துவாவின் அடிப்படையிலே அவர்களது தேடலும் முயற்சியும் இருக்கும். துன்யாவுக்காக அவர்கள் துவா செய்யும் பொழுது முழுக்க முழுக்க தவக்குளின் அடிப்படையிலே அப்படி இருக்கும். நம்முடைய நிலைமை எப்படி? அப்படியே தலைகீழ. தீனுக்கு என்று வரும் பொழுது துவாவோட நிறுத்திக் கொண்டு எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் மேல ஒப்படைச்சிருவோம். துன்யான்னு வரும் பொழுது துவா கேட்டா மட்டும் போதுமா, கடையை போய் திறக்க வேணாமா, வேலைக்கு போக வேணாமா, உழைக்க வேணாமா சொல்லி பொறுப்புகளை எல்லாம் நம் கையில் எடுத்துக்கொள்வோம். எத்தனையோ கால்நடைகள் தங்களது உணவை சுமந்தா செல்கிறது, அவற்றுக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ்தானே உணவளிக்கிறார் என்று எது தவக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அது நாம் என்ன செய்கிறோம், நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறோம். எங்கே முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அங்கே தவக்குலே அல்லாஹ்வின் மீது சமர்ப்பித்து விடுகிறோம். அப்ப இந்த ஹதீஸ் இருக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஹதீஸ். உன்னை பற்றி என்ன முடிவு, நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய், அல்லாஹ்விடத்தில் நன்மை நாடப்பட்ட ஒருவனாக உறுதியாக இருக்கிறாயா இல்லையா? அப்ப உன்னிடத்துல கல்வியினுடைய தேட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனுடைய இழிவுடைய தேட்டம் இருக்கிறது, சுன்னாவுடைய தேட்டம் இருக்கிறது, குர்ஆனுடைய தேட்டம் இருக்கிறது என்றால் உன் விஷயத்திலே நீ நினைத்துக் கொள், முடிவு செய்து கொள், அல்லாஹ் உனக்கு நன்மையை நாடி இருக்கிறான். சரி, அப்ப இதுக்கு நேர் ஆப்போசிட் எது என்ன? அப்ப ஒரு வருடத்துல தீனுடைய தேட்டம் இல்லை, நாட்டம் இல்லை, கல்வியின் மீது ஆசை இல்லை, படிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, கல்வியை தேடி போறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவர்களுக்கு தீமையை முடிவு செய்து விட்டான். நன்மையை முடிவு செய்தால் தீனுடைய அழிவுடைய தேட்டம் ஆசை இருக்கும். அப்ப தீனுடைய அழிவுடைய தேட்டம் ஆசை இல்லை என்றால் அங்கே என்ன அர்த்தம் வருது, என்ன அர்த்தம் வருகிறது? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மை நாடப்படாதவர்கள், அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீமையை தேடிக்கொண்டவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த தீனை பொறுத்தவரை நான் உங்களுக்கு மார்க்க கல்வியை பங்கிட்டுக் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹுடைய இந்த மார்க்க சட்ட வரம்புகளின்படி ஒரு கூட்டம் நிலையாக நின்று கொண்டே இருக்கும். யார் என்ன மாற்றங்கள் செய்தாலும் அது அவர்களுக்கு எந்த தொந்தரவையும் தராது. அல்லாஹ்வுடைய இறுதி நாள் வருகின்ற வரை அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனில் நிலையாக உறுதியாக மாறாமல் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தீனில் மாறாமல் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த உறுதிமிக்க நிலைப்பாடு என்பது யாருக்கு மட்டும் நசீபாகக்கூடிய ஒன்று? முந்தைய ஹதீஸிலிருந்து தொடர்போடு எடுத்து சொல்லுங்க, யாருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று? யாருக்கு அல்லாஹ் தீனுடைய ஞானத்தை கொடுத்தானோ அவர்களால் தான் அல்லாஹ்வுடைய தீனிலே நிலையாக இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் அவர்களுக்கு சட்ட ஞானங்கள் இல்லாத காரணத்தால், அல்லாஹ்வுடைய தீனிலே எது ஹலால் எது ஹராம் என்று தெரியாத காரணத்தால் அவர்களுக்கு விருப்பம் ஏற்படும் பொழுது ஹலாலை ஹராமாக்கிக் கொள்வார்கள், விருப்பம் ஏற்படும் பொழுது ஹராமை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். அறிவில்லாத காரணத்தால் ஷிர்கை ஈமானாக ஆக்கிக் கொள்வார்கள், பிதத்தை சுன்னாவாக ஆக்கிக் கொள்வார்கள். இஸ்லாமுக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட வழிகேடு நல்லா பாதுகாக்க வேண்டும், வழிகேட்டின் மோசமான வழிகேடு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு ஒரு செய்தியை உணர்த்தக்கூடியது, இன்னொரு வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வதற்குண்டான அந்த எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப யாருடைய உள்ளத்தில் கல்வியின் தேட்டம் இருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை நாடி இருக்கிறான் என்று பொருள். அப்ப ஒருவருடைய உள்ளத்துல ஒருத்தினுடைய உள்ளத்துல இல்முடைய தேட்டமே இல்லையா? முசிபத்து குறிச்சு ஷர்ரு நாடப்பட்டவர். எது அல்ல ஷர்ரு, எது அல்ல முசிபத்து? வறுமையோ அல்லது மற்ற விதமான பிரச்சனைகள், அதுவல்ல முசீபத்து. ஷர் முசீபத்து எது பெரிய முசீபத்து? இல்முடைய தேட்டம் இல்லாமல் இருப்பது. அடுத்து ஒரு ஹதீஸ் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முடையவர்களுக்காக, இல்மை தேடுபவர்களுக்காக சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ்.